Honorable Nirmal Nathan.
நன்றி தலைமை தாங்குகிற
உறுப்பினர். You have only 6 minutes.
நன்றி தலைமை தாங்குகிற உறுப்பினர்களே, இன்று மாகாணத்திற்கு மாகாணம் பஸ்களினுடைய அதாவது அனுமதி பத்திரம் எடுக்காமல் மாகாணத்துக்கு மாகாணம் செல்கின்ற பஸ்களினுடைய குற்றப்பணம் அதிகரிப்பு தொடர்பாக இன்று போக்குவரத்து அமைச்சினால் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாகாணத்துக்கு மாகாணம் போக்குவரத்தை மேற்கொள்கின்ற பஸ்களினுடைய தண்டப்பணங்கள் அதாவது அனுமதி எடுக்கப்படாமல் போக்குவரத்து செய்கின்ற பஸ்களினுடைய தண்டப்பணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உடன்படுகின்றேன். ஆனால் சமநேரத்தில் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற பஸ்கள் தற்பொழுது சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற பஸ்கள் தொடர்பாக அவர்கள் இயல்பாக அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய அமைச்சு அதனுடைய தவிசாளர் அந்த நிர்வாகம் செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் பஸ்களினுடைய அனுமதி அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் பல பஸ்கள் இன்றும் கூட ஒரு ஸ்திரம் தன்மையற்ற வகையில் பஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற பஸ்கள் அவர்கள் இயல்பாக அனுமதி பத்திரம் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். மன்னார் மாவட்டத்திலிருந்து கொழும்புக்கு பஸ் சேவை ஏசி பஸ் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பஸ் சேவைக்கு அனுமதி பத்திரம் இன்று வரை வழங்கப்படவில்லை. அதன் கேள்வி பத்திரங்கள் கடந்த காலங்களில் போக்குவரத்து அமைச்சால் கோரப்பட்ட போதும் அந்த என்டிசியால் கோரப்பட்டிருந்தது. ஆனால் புற மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் அதிகூடிய பெறுமதியை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை. ஒரு அந்த வகையில் நான் குறிப்பிடுவது என்னவென்றால், நீங்கள் அந்த பிரதேசங்கள் இருக்கின்ற பஸ் போக்குவரத்து தொடர்பாக விண்ணப்பங்கள் கோருகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன்.
I wanted to do that and I included that in the criteria.
Okay.
But the Supreme Court has said it is a violation of the fundamental rights and I had to remove that.
நன்றி. பதில் அளித்தமைக்கு நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அடுத்ததாக இலங்கை போக்குவரத்து சபையில் இலங்கை போக்குவரத்து சபையில் பல குறைபாடுகள் இருக்கிறது. அந்த பல குறைபாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைவது இலங்கை போக்குவரத்து சபையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் தொடர்பாக அவர்கள் செய்த ஊழல்கள் தொடர்பாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டும் இன்னும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தவிசாளரால் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக நான் நபர்களை குறிப்பிட விரும்பவில்லை. அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பணங்களை தங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி அதற்குரிய குற்றங்கள் அதற்குரிய சாட்சிகள் மூலமாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டும் இன்னும் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தவிசாளரால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எப்படி இலங்கை போக்குவரத்து சபை தங்களுடைய சரியான சேவையாற்ற முடியும், அதாவது நிர்வாக ரீதியில் குற்றமிழைத்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களால் எப்படி தங்களுக்கு கீழ் பணியாற்றுகின்ற பணியாளர்களை தகுந்த ரீதியில் வழிநடத்த முடியும், அல்லது பணியாளர்கள் கூட இவ்வளவு குற்றமிழைத்தவர்கள் அதிகாரிகளாக இருக்கும்போது எப்படி அவர்களுக்கு கீழ் ஒரு இயல்பாக வேலை செய்வதை அவர்கள் விரும்புவார்கள்? கௌரவ அமைச்சர் அவர்களே, தங்களுடைய மிகையான கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இலங்கை போக்குவரத்து சபையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அதாவது தற்பொழுது பதவியில் இருக்கின்றவர்கள், அவர்கள் மாவட்ட ரீதியாக பதவியில் இருக்கலாம் அல்லது மாகாண ரீதியாக பதவிகளில் இருக்கலாம், பதவிகளில் இருக்கின்றவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் தொடர்ந்து பதவிகளில் வைக்கின்ற போது இந்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சுயாதீனம் அவர்கள் பணியாளர்களுடைய கௌரவம் அது பணியாளருடைய கௌரவம் குறைந்தால் அது அவர்களால் தங்களால் இயல்பான சேவையை ஆற்ற முடியாது. கௌரவ அமைச்சர் அவர்கள் தங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தவிசாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த இப்படியான நிலுவையில் உள்ள விசாரணைகள் முடிக்கப்பட்ட விசாரிக்கின்றவர்களை மிக விரைவில் விசாரணைகள் முடித்து விசாரணைகளை முடித்தவர்களுக்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும்படி கௌரவ அமைச்சர் அவர்கள் தவிசாளருக்கு கோர வேண்டும் என்பதையும் கௌரவ அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வர
விரும்புகின்றேன்.
அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று பாடசாலை மாணவர்களுடைய போக்குவரத்து இலங்கையில் எல்லா பாகங்களில் குறிப்பாக வடமாகாணத்தில் பல பிரதேசங்களில் பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய பாடசாலைக்கு செல்வதற்கு இயல்பாக குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களை நாடுகிறார்கள். ஆனால் சில பிரதேசங்களுக்கு இலங்கை போக்குவரத்து பஸ் சேவை செய்வதில்லை. குறிப்பாக வவுனியா வீரபுரம் கிராமத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தபோது கௌரவ உள்நாட்டு அலுவலர் அமைச்சர் வவுனியாவுக்கு விஜயம் செய்தபோது அதை நிவர்த்தி செய்திருந்தார். ஆகவே நீங்கள் ஒரு கோரிக்கையை, ஒரு ஆணையை இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தவிசாளருக்கு விட வேண்டும். சகல மாவட்டங்களிலும் இருக்கின்ற பாடசாலை சேவையை சரியாக செய்ய வேண்டும். அது எங்களது மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய இயல்பாக பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் தங்களுடைய அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹானரபிள் இம்ரான் மஹரூஃப், யூ ஹவ் ஒன்லி 4 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அரசு மக்களுக்கு வழங்குகின்ற சேவைக்குள் போக்குவரத்து மிக முக்கியமானது. சாதாரண பொதுமக்கள் மட்டுமின்றி அரச தனியார் உத்தியோகத்தர்களும் கூட தமது கடமைகளைக்கு செல்லுகின்ற பயன்படுத்துகின்றதாக இன்று போக்குவரத்து சேவை உதவி புரிகின்றது. 1977 ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி பிடு ஏறுகின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னர் பொருளாதார கொள்கை நாட்டில் அமுலாக்கப்பட்டது. இதன் விளைவாக தனியார் போக்குவரத்து துறை உதயமானது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட்ட போதிலும் சில பாதகங்கள் ஏற்பட்டு எனவே அவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. தனியார் போக்குவரத்து துறையினரிடம் உள்ள போட்டி நிலைமை, அனுமதி பத்திரம் இல்லாத சேவை, கட்டுப்படுத்த முடியாத வேகம் போன்றதன் மூலம் பொதுமக்கள் அசௌகரிய நிலைக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. எனவே இந்த சேவை காலத்துக்குள் மேம்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பல இருந்த போதிலும் இன்று கௌரவ அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அவர்களினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மிக விரைவிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, கிண்ணியா உப வஸ்டிப்போ கடந்த 1994 ஆரம்பிக்கப்பட்ட போது இராஜாங்க அமைச்சராக இருந்த எனது தந்தை மர்ஹூம் எம்இஎஸ் மௌரூஃப் அவர்களின் அழைப்பின் பேரிலே அப்போதைய ஜனாதிபதி அவர்கள் டிபி விஜயதுங் அவர்களினால் இந்த உப டிப்போ திறந்து வைக்கப்பட்டது. 3 டிப்போவின் உதவியிலே 2 பஸ் வண்டிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட அந்த டிப்போ இன்னும் உபடிப்போவாக இயங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. இதனால் சேவைகளும் வருமானங்களும் இன்று அதிகரிக்கப்பட்டு இன்னும் தனியான டிப்போக்கான அந்தஸ்து வழங்கப்படவில்லை என்ற ஒரு விடயம் உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த டிப்போவுக்கு நேரடியாக விஜயம் செய்துள்ளதனால் இந்த டிப்போவினுடைய நிலைப்பாடுகளை நன்கு அறிந்தவர் என்ற ஒரு முறையிலே இதிலே அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்வதோடு, கிண்ணியா தனி டிப்போவாக தரமுயர்த்தி தேவையான வசதிகளையும் பெற்று தர வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிண்ணியா பஸ் டிப்போ, அதாவது பஸ் ஸ்டாண்ட் நிர்மாணத்துக்காக கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் அவர்களின் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன் கட்டட நிர்மாண பணிகள் நிறைவுற்ற போதிலும் இன்னும் இது பொதுமக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்க முடியாத அல்லது கையளிக்கப்படாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அதை திறந்து வைக்கின்ற நிலைப்பாட்டிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். திருகோணமலை பஸ் டிப்போ நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு பஸ் டிப்போ. எனினும் இங்கு பல பற்றாக்குறைகள் உள்ளன. இதனால் திருப்தியான சேவையை வழங்குவதிலே அந்த டிப்போ நிர்வாகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போன்று மூதூர் கந்தலா டிப்போக்களிலும் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு பயனளிக்குகின்ற, மக்களை சென்று அடைகின்ற சேவைகளை வழங்குகின்ற அளவுக்கு அந்த டிப்போயினுடைய விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். திருகோணமலை மட்டக்களப்பு வீதியில் சேவையில் ஈடுபடுகின்ற சில தனியார் பஸ் வண்டிகள் பயணத்துக்காக அதிக நேரத்தை எடுப்பதாக இன்று அங்கு புகார் கூறுகின்றார்கள். இந்த வீதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நேர்காப்பாளர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு இல்லை என்ற புகார் கூட இன்று அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் இவற்றையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு, கிண்ணியா பாலம் திறந்து வைக்கப்படுவதற்கு முன்னர் திருகோணமலையிலிருந்து கிண்ணியாவுக்கு தனியான பஸ் சேவை இருந்தது. ஆனால் பாலம் திறந்ததற்கு பின்னர் இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டு திருகோணமலை மூதூர் என்ற சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மூதூரிலிருந்து வருகின்ற பஸ்ஸின் மூலம் கிண்ணியா பயணிகள் பல இடஞ்சூறுகளாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இந்த சேவையை வழங்குவதற்கு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. ஆனபர் சாந்தி மகாமகே
சிதி மந்திரிமணி மார்க
வினாடி ஹத்தராய்
மார்க வளபாத்திர நுமதிவா தாவனே கர்ண பஸ்வல் சந்தா விஷயம் பௌத்கலிக பஸ்வாத ருபியால் தாதாக்கு தடைய லட்சத்துக்கு தாக்கு ஐயல் நகிம சம்பந்தி எங்கினேன யோஜனாவா விசேஷமா மிகதி தட முதல் ருபியால் தாதாக்கு ஓமா மிக கணங்கன் நெத்தினேன். ஏ வகையமா ஏ அவசியத்தை கண்ண நிர்ணாயக சா அவசியம் பாலின சித்த வேண்டியிருந்தேன். எங்க நிசா தட முதல் வடிக்கிறீமா சம்பந்தம் அசாதாரணக்க தகின்ன புழு உதவி உதவி இன்ன இன்ன புழுவாங்க அப்பாய் வரத்து நிவரத்து வேணாத்தான் தடுமுதல் அடிக்கணிக்க நான் விசேஷமா அப்படி மீனாட்டே பஸ் பிரவாணி சம்பந்தி கதா கரத்தி மார்கஸ் மகி பிரதான அதிகாரிய தீனவா வளர்ச்சபாய் அடுத்து இல்லை எவ்வகையமா அந்த வளர்த்தாவன கடிவு சம்பந்தேன் பாலன மண்டலே தீனவா மே தெக்கேம்மா கரு முலசுர் மந்திரி துமணி லங்கமேட்ட சித்துவன்னே சாதாரண நோன பாவதா மகே அதாஸ் மேனுகட்ட அப்பி முனவாக்கிவாத் பாடு லபன அனார்த்திக தாவன மார்க்கவால வடிபுற தாவனே வெண்ணே லங்கம் பஸ்ரத்திக்கு விதரை மே லங்கம் பஸ்ரத்திக்கு நேவத்தினோத் அனார்த்திக மார்க்க வல தாவன கட்டிவித்து சம்பூன் மனாயிட்டியோ மெத்தனது ஏக மந்திரிமே கிவா சிசு சரியகன ஏ வகையமா கேமி சரியா தான் கிரியாத்மக வினோதனத்தை தன்னே கேள கிவா நே கமிசரியா அனர்த்திக தீமனை அடத்தே கிரியாத்மகன கமிசரியா கீழே அந்த நினைத்துனாட் மே பஸ்ரத்த வல வலவர்த்தகன கதா கரத்தி பௌகை காலே தக்கா விஷால வாஷேன் பஸ் பஸ்ரத பலபாத்திர நுமத்தி கிரியாத்மகுணா விசேஷம்மா அதிவேகி மார்க்க வல பஸ்ரத தாவன பலபாத்திர லபலதேன்னு விஷால கணங்களின் முதல் அல்ல சித்திரி கத்தா ஏ வகை விஷால அகடுக்கு மதத்தமாய் அதிவேகி மார்க்கல பஸ்ரத தாவனி உனே அதிவேகி மார்க்க வல லங்கா கவனாகமன மண்டலே பஸ்ரத தாவணிகர கனிமட விஷால பரிசுரம் சித்தி உணம் ஏவகே விழாவல் லபாகண்ண லகு கேட்டு வல்ட முனபான சித்தி உணம் விசேஷம் மேகாலே அன்றாதுபுரே கத்தம திமுன பா புத்திலுக்கு பஸ்ஸாமாகம ஏ பஸ்ஸாமாகம சம்பூர்ணம லங்கா கமனகமன மண்டலே காடசரண்டி கிளகத்தா அதிரிக்த அதிரேக கிள தாகின கமனகமன மண்டலே பஸ்ரத்தை நவத்தல தேசபாலக்கு பலப்பேம்பலி ஏ சமாகம தமாய் பஸ்ரத்துக்கு தாவணேக்கர் ஏ சமாகம ஹிமிகருவாக்கு கெதிர தமாய் அதத் மஹிந்த மாத்த அன்றாதுபுர கியாம நவதின் குணசேகர மாத்த கெதிர ஏ வகையம ஏகாலே ரஸ்திமல்ட லங்கம பஸ்ரத வல பரியாரணே போம பரபத்திர சித்தவுடா ஏ ஏ சல்லி தவமாத்து கிவலனே அப்போ அது மாதிரி நான் இல்லை கதா கரணும் பஸ்ரத்துக்கு நான் போகணே லங்கமேட்டு கருப்பு சேவேகனாய் ஏ வகையமா லங்க ஏகாலே லங்கமே அறா ஜனதாட கருப்பு சேவேகனை ஏகாலே லங்கை பாவச்சு ஜனதா சேவைக்கிறானே ஏகால லங்கமே பாவச்சுனே மஹிந்த மாத்தே ரசிமன சினகாதி ஏக பயத்தில் ஹேமோ தண்ணோம் எகனிஷா மே லங்கமே அதுலு மே கமனாகமன சேஷ்டி உன்னத்திய சந்தா అత యాపాలను ఆండు అది విశాల వెడగొడ సిద్ధేను మా విశ్వాసకం ఇదిరేది విజయమ్మ అనురాధపుర రజనట బస్ సమాగమ డిపో హతాత్తీనవ మేనకొట అభి విశ్వాసకం ఇదిరేది హక్యావ లభేకేలా మేమట అర్ధ శుభగోగియో శుభగో బస్ రేను విశేషమ్మ నగర నగర సంద బస్ సేవ ఆరంభకరణ పులు అన్నం అనురాధపురే సిట కొలంబ తక్కువ మన విశ్వాసకన్న విశాల లాభాల పండు పులవంగీకల ఏవగేమ మే లంగమే వివిధ గడ్లు తిన విశేషమ్మ విశేషమ్మ మార్గ మగి ప్రధానాధికారి తీన్ తిన్న సహా అంతర్పర మార్గ గమనగమన మండలే తీన్ తిన్న వాళ్ళది లంగమే నియోజిత సౌభాగ్యరంగా నాకేవ తినవన లంగమైన మంగి విశ్వాసకన్న విశేష ఉన్నత్య సిద్ధ వైక్యత ఇవగేమ అవసాన వశం మతకరన్నోనే అదే కౌరు మునాకి వ్యాపారణ ఆండు బలివత్తున్నత్తం లంగమేట అపసరణ ప్రకాశకరమి మన్యను
భూమిస్తుతి మీనాడు గారు ఇసాక్ మొహమ్మద్ ఇసాక్ రహమాన్
మూడారోడ మంత్రితుమణి మద మట అద ప్రవాహన సంబంధ కథాకరచి వేచుకున్న సతుడక్ లభనవా ఇక్కడ హేతువ అపి సీల్మ దినామ దన్నవా సమస్త లంకావ గత్తుత్ అనురాధపుర దిస్త్రిక్ తమై మహా విశాలమ భూమి ప్రమాణతేన దిస్త్రికే దం అపి ఎగ్దాస్ నమసే హెత్త హతే ఇందులా దెదాస్ దాహత దక్కువ దం అవిలా తీయనే ఎగ్దాస్ నమసే హతలి సాట నిదహాస్ లెబునా కీలా తమై అపి ఒక్కమ కీయనే నముత్ అనురాధపుర దిస్త్రికే అపే నియోజమత్తుమా దం అహగన ఇన్నవా ఒబతుమా మేక విశేష అవధానయట గండ వెనవా అనురాధపుర దిస్త్రికే తామ బస్రత గమన్ కరండ బెరి పారవల్ తామ తీయనవా ఇస్కొల వల్ట ఎండ లమయ ఉంట మహావిశాల అడుపాడు వక్ తీయనవా ఏత్తకమ అపే దిస్త్రికమ అపే డిపో హతాక్ తీయనవా బస్ నే డిపో పమనాయి నిలదారి పమనాయి బస్ నెత్ డిపో తమే అపే దిస్త్రికొల తీయనే ఒబతుమాకి విశేష అవధానీకరండ మంకేన విధియట దం అపి కొలమట నువరట కొలమట కిరికీయనవా అపిట కకిరికీయనవా ఎకెత్తాయి అపి అనురాధపుర దిస్త్రికే కుడా సలకిల్ల తమై అపే యహపాల్ రజత్ మే కరణవా కిల్ల తమై మట కీయన తినే ఎక్కడ హేతువ తమై దం బలండ అపే ఇస్కొల అన్న లమైటిక పాసల వల్ట అండ బస్ నెత్తువ మా కిలోమీటర్ గానక్ పైన అనవా ఏనిసా గరు జనాధిపత్యమని గరు అగమత్తుమని ఎమత్తుమని నియోజమత్తుమని ఒబతుమలాగా విశేష అవధాన కర్లా మగే అనురాధపుర దిస్త్రిక్ ఆదరణీయ ఇస్కోల అన్న దారువంగ్ వెనువెంగ్ మే విడ పిలువల అనివారమ కర్ల దండోనాయి ఏత్తకమ అదబలండ రూపియల్ దగ్గే సల్లి వల్ట మినిమరు యుగ్యాక్ ఎతివల తీనువా మహాపారే అపి హెమ ఎక్కినామ వాహనాలు ఎనవా ఏవాగ ఆండు బస్ ఒబతుమలాగే పాలన అటతి తినే సిటిబి ఏవాగమ ప్రైవేట్ సమాగమ తిన బస్ ఎనకటమ రూపాయలు దగ్గర సల్లి వాళ్ళ అత దిక్కరువన ఉన్న బస్ ఎక్కి నెమెత్తువ పిటి బస్ అయినే లమైటిగమ వాహన కారగిల హెప్పెనవా కొచ్చర జీవిత అదే అపే రటే నెతివల అనవా రూపాయలు దగ్గర సల్లి వాళ్ళ నిసా అపి ఇండోనేషియా గన కథా కనువా మలేషియా గన కథా కనువా సింగపూర్ గన కథా కనువా జపాన్ గన కథా కనువా ఎయి అపే లంకావ అపే మే ఎగ్దాస్ నమసి హతలి సటేం పాసే నిదహాస్ వచ్చి రటవల్ అపిట వడ ఇదిరియట ఎనవనం ఎయి అపిట ఇదిరియట ఎండబే మే దగ్గే సల్లి కా సల్లి వల్ట కేదరకమంగ్ మీ మిమిని మెరవు మే రియదురు మహత్రి ఉంట ఎయి ఒబతుమలాట వెడపిల్లక్ యోదండబే మంకేనే అపి పిటర్ రౌట వల్ట గీయనం బలనవా హెమ రటకమ పారవల్ డిపో తీయనవా ది బస్ ఇష్టం ఇష్టప్ తీయనవా ఎత్తనిందమై బస్ యనాయ నమత్తల సల్లి దీలా గమన్ కరణనాయి మేక హెమనే మహాపార హెమతనమ బస్ వలి నగిన పులవాన్ ఏ కోచి స్టేషన్ కింద తీయనవాగిన ఏ బస్ వల్లట స్టేషన్ కింద అర్హ మినుసుడ గమన్ కరగండబే ఇన్సా విశేష అవధాని మేకట కరండమోనై కిల తమై గౌరణ ఇల్లిమ అదరటే అపి దగిన పులవాన్ అపి లోకే దీవుని వచ్చి రటవల వాహన తదబది అడు లంకావ వెడివీమట హేతువ తమై అపే విరు ప్రవాహన సేవే హరి నియమ విధియట అపే රටට ලබා දී නැතුව තමයි තියෙන ප්‍රශ්න. අපි ජපාන් යනවා, ජර්මන් යනවා, අපි යනවා සිංගප්පූරු යනවා, හැම එකනාම යන්නේ ආණ්ඩු මගේ පොදු සේවය හරහා තමයි යන්නේ. එයි අපේ රටෙන් ඒ වාගේ දෙයක් ඇති කරගන්න බෑ. ඒ වාගේ දෙයක් ඇති කරවොත් අපේ රටේ මහා විශාල මේ වෙලාව යන එක මේ පාරවල තියෙන ට්‍රැෆික් එක අපිට අඩු කරගන්න පුළුවන්. ඒ නිසා තමයි අපේ ගරු ජනාධිපතිතුමාටත් අගමැතිතුමාටත් මේ යහපාලන රජ බාර දීලා තියෙන්නේ, බෙරි දවල් කරන තමයි බාර දීලා තියෙන්නේ. දැන් අපේ යහපාලන රජේ ගරු අගමැතිතුමාගේ සංකල්පයක් තියෙනවා, නගරයේදී අපි කොහොමද ගම්බද්දේදී ඒ කොහොමද මේ රටේ මේ ගමන් මාර්ගයේ දියුණුවක් කරගන්නේ කියලා. ඒකට මේ යන වැඩපිළිවෙලට අපි හැම එක්කෙනාම පක්ෂපාත, කුලපාත, ආගම් පාත නැතුව උදව් කරන්න ඕනයි. එහෙමනම් ගියේ වතාවදෙත් මං කතාවලින් කතා කරපු වලින් කතාව ගිහෙනකොට නැවැත්තුවා. ඔබේ තුමාගාව මම ගෞරවණීය ඉල්ලීමක් කරනවා, අපේ අනුරාධපුර බස් ස්ටෑන්ඩ් එක බලන්න, කෙකිරාව ඩිපෝ බලන්න,
දැන් අවසන් කරන්න,
අපේ ස්ටෑන්ඩ් එක බලන්න, නගරවල තියෙන ස්ටෑන්ඩ් ඒ අනුරාධපුර කියන්නේ ඔබතුමාලා ආසන දිස්ත්‍රික් 24 කියනවා. අපේ නියෝජකතුමනි ඇස්සර්ලා බලන්න ඩිපෝ එකද කියලා. මඩුවමක් කෙකිරාව ඩිපෝ බලන්න, මඩුවමක්. අපිට ලැජ්ජාවයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ කියලා නමක් විතර තියෙනවා. ඩිපෝ එකක් නැත්තනම් පිටරටින් එන සුද්දලා අපේ ඩිපෝලෙන් බස් එක නැගිද? ඩිපෝ කොහොම නම් බස් කොහොමද කියලා හිතයි. ඒ නිසා කරුණා කරලා මම කියනවා, කොළඹට කිකිරි දෙන විදියට කොළඹට කිරි වාගේ අපිට කැකිරි නැතුව පහුගිය කාලේ කොළඹට කිරි අපිට කැකිරි. එහෙම නැතුව ඔබතුමාලා කුඩා අම්මාගේ සැලකිල්ල නැතුව අපිටත් මේ යහපාලන රජේ හරි වැඩ පිළිවක් කරලා දෙන්න කියලා මම ඉල්ලනවා. ඔබතුමා මට වෙලාව දීපු ගැන බොහොම ස්තුතියි.
Thank you. Honorable Douglas Devanand.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, தேசிய போக்குவரத்து ஆணக்குழுவின் பயணிகள் சேவைகள் அனுமதி பத்திரம் ஒன்றிய நிலையில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் தொடர்பில் விதிக்கப்படுகின்ற தண்டப்பணத்தின் குறைஞ்சபட்சமான தொகையான 10,000 ரூபாவினை 2,00,000 ரூபாய் வரையில் உயர்த்துவது தொடர்பிலான திருத்த சட்டம் மூலம் குறித்து இங்கு வாத பிரதிவாதங்களை நாம் முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். எமது நாட்டின் நிலைபெறு அபிவிருத்தியினை மேற்கொள்வதுடன் மனிதவள அபிவிருத்தி தொடர்பிலும் நாம் பிரதான அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது.
டிக்கெட் நேத்துவ கமன் கண்ணாக்கு நிமே தஹதாஹ பலப்பத்திர நொமேத்துவ ධාවනය කරන බස් රථ. ඔබතුමා දැන් කිව්වේ ටිකට් නැතුව ගමන් කරන අය කියලා. එහෙම නෙමෙයි, බලපත්‍ර නොමැතිව තියෙන බස් රථ.
ඔව්, without permission.
இல்ல, அதே கருத்தை தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். தவறான மொழிபெயர்ப்போ தெரியவில்லை. நமது நாட்டின் நிலவர அபிவிருத்தினை மேற்கொள்வதுடன் மனிதவள அபிவிருத்தி தொடர்பிலும் நாம் பிரதான அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது. மனிதவள அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற போது அதனை உறுதிப்படுத்தி கொள்ளும் வகையில் தண்டப்பணத் தொகையை உயர்த்தி கொண்டிருப்பதன் மூலமாக மாத்திரம் அது சாத்தியப்படப் போவதில்லை. ஒழுங்கு விதிகளை மீறி வாகனங்களை செலுத்துவோர் தொடர்பில் தண்டப்பணம் அண்மையில் மேலும் அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது நமது நாட்டில் வாகன விபத்துக்கள் குறைந்துள்ளனவா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கின்றது. எனவே வெறுமனவே தண்டப்பணத்தை மாத்திரம் அதிகரித்து கொண்டிருக்காமல் மனிதவள அபிவிருத்தி குறித்தும் அதிக அக்கறை செலுத்தப்பட வேண்டும் என நான் வலியுறுத்துவதுடன், விதிக்கப்படுகின்ற தண்டப்பணம் ஒருபுறம் இருக்க உரிய குற்றங்கள் தொடர்பில் முறையான சோதனைகள் நமது நாட்டில் நடத்தப்படுகின்றனவா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒழுங்கு விதிகளை மீறுகின்றவர்கள் குறித்த முறையான சோதனைகள் இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் நமது மக்களிடையே உள்ளது. அத்துடன் சோதனைகள் நடத்தப்படுகின்ற நிலைகளில் கூட முறைகேடுகள் அதிக அளவில் இடம்பெறுவதால் அரசினால் அமுல்படுத்தப்படுகின்ற தண்டப்பணம் தொகைகள் அரசுக்கு வந்து சேருகின்றனவா என்பது குறித்தும் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். உதாரணமாக தூர பயணங்களை மேற்கொள்ளும் தனியார் பேருந்துக்களை எடுத்துக்கொண்டால் பயணங்களை ஆரம்பிக்கும் முன்பதாக பேருந்து காப்பாளர்கள் குறிப்பிட்ட தொகை பணத்தை நூறு ரூபாய் நோட்டுகளாக மாற்றி வைத்துக் கொள்வதாகவும் இடையில் போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்பட்டு பேருந்து நிறுத்தப்படும் போதெல்லாம் அந்த நூறு ரூபாய் நோட்டுகள் கைமாறப்படுவதாகவும் பல காலமாக இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. வருமனவே பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்றொரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து நிலவி வருகின்றது. குறிப்பாக மேற்படி சேவையில் ஈடுபடுகின்ற சாரதியின் அனுமதி பத்திரமானது அச்சேவையில் குறிப்பிடப்படுகின்ற வருடம் அச்சேவையில் குறிப்பிட்ட வருடங்கள் ஈடுபட்டு பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. எனினும் அவ்வாறான நிலையினை கொண்டிராத சாரதி அனுமதி பத்திரங்கள் கொண்டிருப்போர் கூட பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருவதாகவும் இவர்கள் தொடர்பில் சோதனைகள் எதுவும் ஒழுங்குற நடைபெறுவதில்லை என்றும் கூறப்பட்டு வருவதை இந்த சபையின் அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதே நேரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் பயணிகள் சேவை சாரதிகளும் காப்பாளர்களும் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டைகளை கொண்டிருப்பவர்கள்தான் அந்த சேவையில் ஈடுபடுகின்றனர் என்பது தொடர்பிலும் அடிக்கடி சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாலொரு சாரதியும் நாலொரு காப்பாளரும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற நிலைமைகளும் அதிக அளவில் இருப்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பயணிகள் போக்குவரத்து சேவைகள் அனுபவங்கள் இல்லாமல் ஏற்கனவே வருமனவே வாகனங்களை செலுத்துவதற்கும் கட்டணங்களை அறவிடுவதற்கும் நபர்கள் ஈடுபடுத்தப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உட்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதை விட இன்னும் என்னுடைய பல கருத்துக்கள் இருக்கின்றன. நான் அதை சபைக்கு அதை பாரப்படுத்துகின்றேன். கௌரவ பிரதியமைச்சர் அவர்கள் அதையும் கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பார் என்று நம்புகின்றேன்.
தேங்க்யூ. மீனாடு கரு லசந்த் அழகிவா நமித்துமா
முலாசனாரோடு கரு மந்திரித்துமணி அத விசேஷன்ம ஜாத்திக கமனாகமன கமிஷன் சபாவே பலபத்திர ரஹித்தவ தாவணேவன பஸ்ஸத சந்தகா தடமுதல லக்ஷதிக தக்குவா வெடிக்கிரீம சம்பந்தேன் கிரண ரெகுலாசி சம்பந்தவ வச்சன கீபியா கதாகிரீம் லபிம் பிலிபந்தவ இத்தாமஸ் சத்துட்டு வேணுமா விசேஷன்ம மங்கித்தானே அப்பேரட்டே பௌத்திலிக பஸ்கர்மாந்தே பஸ்ஸத ஹாரதாக கிருத்திர ஆசான் பிரமாணியாக தமா கமனாகமன கொமிஷன் சபாவை அடுத்து பாலனியமேன் இவ்வகிம தவாத் பஸ்ஸத்த தஹாட்ட தாக கிருத்திர ஆசான் பிரமாணியாக பலாத் சபாவை அடுத்து பாலனே வேணும் விசேஷன்ம ஜாத்திக கமனாகமன கொமிஷன் சபாவை அடுத்து அந்தர் பலாத் மார்க் சந்தா தாவனேவன பஸ்ஸத பமனாக நிமை பௌத்திலிக பலாத் சபாவை அடுத்து மார்கஸ் பிரவாண அதிகாரின் அடுத்து தாவணேவன பஸ்ஸதத் அத்தம்மிட்டு மீ ஆக்காரம் பலபத்திர ரஹித்தவ தாவணே கரணும் இது வினிசா அப்பி யோஜனா கரணும் மிக பிராயோகிக்கோ மகித்தன அதால பலாத் சபாவன் நிசின் என் நீதி சகஸ்கரகத்து யுத்துய் மே மத்தியம ஆண்டுவே ஜாத்திக கமனாகமன கொமிஷன் சபா விசின் கத்தாவுவே தீந்து தீர்ணே பலாத் சபா விசினும் மகித்தன்னே லபா கணீம இத்தாமத் காலோச்சித் ஐக்கியனைக்காய் மா பௌத்கலிக்கோ விசேஷன்ம அதாஸ்கரன் அது விசேஷன்ம அப்பிரட்டே மே பௌத்கலிக பஸ்கர்மாந்திய தியூனு கலையுத்துய் சக்திமத் கலையுத்துய் மேக்கே அவசான அரமுன மகின் சந்தா உந்த சேவியாக் லபாதீமனாய் இது அது பஸ்ரத தவதுரட்டத் அவசியதாவியாக்னே உந்த மகி சேவியாக் லபாதீன் லங்கமே சந்தா திபின பஸ்ரத பிரமாணே பௌத்கலிக பஸ்ரத பிரமாணே இத்தாமத் பிரமாணவான் மே பஸ்ரத உப்பரிம பலதாயகத்தைக்கு நித்துவ தாவனே கலையுத்து சாமானியங் தவசகட்ட பஸ்ரத்தையா கிலோமீட்டர் திசியாக் திசிய பணஹாக் தாவனே கலையுத்து எபிட தமா ஏ ஆயோஜனேட நிசி பிரதிலாப லபாகண்ட புலுவாங்கமாக் லபெனி நமுத் அப்பேரட்டை திபின பஸ்ரத்தவலின் சியட பணஹாகட்ட ஹெட்டகட்ட ஆசான் பிரமாணியாக் தைனிக்கவ கிலோமீட்டர் சீயட்வட அடுவியந்தமா விசேஷம் தாவணே வெண்ணி தெமினிசா அப்பட்ட நவபஸ்ரத்த லபாகனீம நிமை பிரதானத்தம் அவசியதாவை பட்டு பத்திலாத்து பின்னே දැනට තිබෙන බස් අද ප්‍රමාණය වැඩි වාර ගානක් වැඩි කිලෝමීටර් ප්‍රමාණයක් ධාවනය කරලා වැඩි මගී සේවයක් ලබා දීම සඳහා තමා අපි විශේෂම ජාතික ගමනාගමන කොමිෂන් සභාවෙත් පළාත් සභාවෙත් විශේෂම අවධානය යොමු විය යුතු වන්නේ. ඉතින් මේ නිසා විශේෂම බස් රථ මගින් ලබා දෙන සේවයේ ගුණාත්මකභාවය තව දුරටත් ශක්තිමත් කළ යුතුව තිබෙනවා. දැන් අද මේ ගේන පනත මගින් සංශෝධනයේ මගිනුත් විශේෂයෙන්ම කිසිදු බලපත්‍රයක් රහිතව ධාවනය වන බස් රථ කිසිදු පාලනයක් නැහැ. කිසිදු වගකීමක් නැහැ. ඉතින් මේ නිසා මේ ගේන රෙගුලාසි තුලිනුත් මං හිතන්නේ ඒ බස් කර්මාන්තයේ ගුණාත්මකභාවය ඉහළ නංවාලීම සඳහා විශාල ශක්තියක් අනිවාර්යයෙන්ම ඇති වෙනවා. මේ ආකාරයෙන්ම අනිකුත් අංශ පිළිබඳ විශේෂයෙන්ම බස් රථ ගමන් ගන්නා මාර්ග සංශෝධනය විය යුතුයි. ඒ වගේම ක්‍රමවත් විද්‍යානුකූල කාලසටහන් අනිවාර්යයෙන්ම හඳුන්වා දීම අවශ්‍යයි. ඒ වගේම බස් රථවල තිබෙන ගුණාත්මකභාවය නවීන පහසුකම් සහිත පෞද්ගලික වාහනයක යන අයගෙන් ඒ පෞද්ගලික වාහනයෙන් ලැබෙන සේවය පෞද්ගලික බසෙන් ලබා ගන්න පුළුවන් නම් තමා පෞද්ගලික වාහනවල අය විශේෂයෙන්ම බස් රථයට යොමු වෙන්නේ. අද ඒක ඉතාමත් අත්‍යවශ්‍ය තත්ත්වයක් බවට පත් වෙලා තිබෙනවා. අද කොළඹ නගරයේ ඇතුළු ප්‍රධාන සියලුම නගරවල වාහන තදබදයේ ප්‍රධාන ප්‍රශ්නයක් බවට අද පත් වෙලා තිබෙනවා. එම නිසා විශේෂයෙන්ම අපි ඉල්ලීමක් කරනවා ගරු අමාත්‍යතුමත්
දැන් අවසන් කරන්න.
ඉතාමත් හොඳින් මේ කටයුතු කරගෙන යනවා. මේ බස් කර්මාන්තයේ ගුණාත්මක භාවය වර්ධනය කර ගැනීම සඳහා කටයුතු කරමුයි කියන ආරාධනය කරමින් මානිහන් වෙනවා. ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු අශෝක අබේසිංහ නියෝජ්‍යතුමා.
ස්තුතියි. අද අප අමාත්‍යාංශයේ සංශෝධන පනතක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ජාතික ගමනාගමන කමිෂන් සභා සංශෝධන පනත. මේ සංශෝධන පනත ගරු අමාත්‍යතුමා අද උදේවරුවේ ඉදිරිපත් කළා. මේ සභාවේ ගරු සභාවේ මැති ඇමතිවරු පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාම මේ පිළිබඳ වැඩිහරියක් අදහස් දැක්වුවා. නමුත් අද මේ පනත පිළිබඳව සදහස් දක්වනට වඩා ගමනාගමන ක්ෂේත්‍රය පිළිබඳ තමා විශේෂයෙන්ම මේ මන්ත්‍රීවරු අදහස් දැක්වේ. අද මේ පනතෙන් අපි අදහස් කරන්නේ ලංකා ගමනාගමන මණ්ඩලය ජාතික ගමනාගමන කමිෂන් සභාව ඇතුළු සම්ප්‍රස්ත ගමනාගමන ක්ෂේත්‍රයේ නොව ජාතික ගමනාගමන කමිෂන් සභාවට අයත් බස් රථවල නියාමනයක් සඳහා. අපේ රටේ ජනගහනය 2.2 ලක්ෂයක් සිටිනවා. මේ 2.2 ලක්ෂයෙන් හරි අඩක්, ඒ කියන්නේ 105,000ක් පමණ දෛනිකව මෙම පොදු ප්‍රවාහන සේවය භාවිත කරනවා. මේ පොදු ප්‍රවාහන සේවයේ වැඩිම ජනතා ප්‍රමාණයක්, ඒ කියන්නේ 175,000ක් පමණ ගමන් කරන්නේ පෞද්ගලික බස් රථවල. 125,000ක් පමණ ලංකා ගමනාගමන මණ්ඩලයේ බස් රථ සහ දුම්රියේ 105,000ක් දවසකට දෛනිකව ගමන් කරනවා. මේ 105,000 සෑදීලා තියෙන හැම විශේෂයෙන්ම මෙම ජාතික ගමනාගමන කමිෂන් සභාවට අයත් වෙන්නේ සාමාන්‍යයෙන් බස් රථ 3,200ක් 3,500ක් අතර ප්‍රමාණයක්. අනිත් සියලුම බස් රථ 20,000ක් පමණ මාර්ගස්ථ මගී ප්‍රවාහන සේවයට තමයි අයිති වෙන්නේ. විශේෂයෙන්ම ගරු ඇමතිතුමා පැවසූ පරිදි බස් රථ දැනට අපි හඳුනාගෙන තියෙනවා. විශේෂයෙන් වැඩි බස් රථ ප්‍රමාණයක් තියෙන උතුරු නැගෙනහිර පළාත්වල සහ අනිත් සියලුම ප්‍රදේශවලත් බස් රථ විසිරලා තියෙනවා. මේ බලපත්‍ර නොමැති බස් රථ. මේ බලපත්‍ර නොමැති බස් රථ දැනට හඳුනාගෙන ප්‍රමාණය 100කට අධික ප්‍රමාණයක්. එතුමා පැවසූ පරිදි මේ සඳහා දඩ මුදල තිබුණ රුපියල් 10,000ක් මෙය 102 දක්වා වැඩි කිරීමට දැන් තීන්දුව කරලා තියෙනවා මෙම සංශෝධන අනුව. විශේෂයෙන්ම අපේ විමල විරදසානායක මන්ත්‍රීවරයා කිව්වා එතුමා දැඟිනිර පළාතේ ඇමති කාලේ මේක 100,000ක් දක්වා වැඩි කෙරුවා කියලා මාර්ගස්ථ මගී ප්‍රවාහන සේවයෙන්. නමුත් එය නවත්තන්න බැරි වුණා කියලා. කෙසේ වෙතත් අපිට මේ කෙසේ සම්පූර්ණයෙන් නවත්තන්න අපි පුළුවන් තරම් උත්සාහ කරනවා. නැතු එහෙම බැරි වුණත් අපි මේ අවම කරලා මේ සියලුම බස් රථ සඳහා බලපත්‍ර ලබා දීම සඳහා වැඩපිළිවෙලක් අපි සකස් කරනවා. මේෙන් අපි බලාපොරොත්තු වෙන්නේ විශේෂයෙන්ම මම මේ ගැන පුද්ගලිකව සොයා බැලුවා. විශේෂයෙන්ම උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල මේකට නිලධාරීවාදයක් තුඟක් තියෙනවා. මොකද ඒ පැතිවල රජයේ නිලධාරීන්ට බස් රථ තියෙනවා, පුද්ගලික බස් රථ. ඔවුන් ඒ නීතිය අතට අරන් කටයුතු කරන තත්ත්වයක් තියෙනවා. ඒ වගේම දේශපාලන ඇඟිලි ගැහිමුත් මේ පිළිබඳව තියෙනවා. ඒ නිසා අපි පසුගිය දින ගරු ඇමතිතුමාත් අපි ගිහිල්ලා වවුනියාවේ බස් නැවතුම්පල විවෘත කරන්න ගියා.
ඒ අවස්ථාවේදී අපි දැක්කා ඒ අවස්ථාවේදී මේ ප්‍රදේශවල පෞද්ගලික බස් රථ සහ ලංකා ගමනාගමන මණ්ඩලයේ බස් රථ අතර කොපමණ තරංගකාරී තත්ත්වයක් තියෙනවද කියලා. විශේෂයෙන්ම මේ උතුරු යුද්ධයෙන් 30 අවුරුදු යුද්ධයෙන් පස්සේ උතුරු පළාතේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල මේ පෞද්ගලික බස් රථ ධාවනය විශේෂයෙන්ම ඒකාධිකාරයක් විදිහට පවත්වාගෙන යනවා යම්කිසි කොටසක් විසින්. විශේෂයෙන්ම මේ පැතිවල ජේෂ්ඨ රජයේ නිලධාරීන් මම මේක වක්කීමෙන් කියනවා ජේෂ්ඨ රජයේ නිලධාරීන්ට බස් රථ තියෙනවා ඔවුන් මෙය විශේෂයෙන්ම බස් බලපත්‍ර නොගෙන බස් රථ ධාවනය කරන්නේ ඔවුන්ගේ ඔවුන්ගේ අත මේ පෙවිම යටතේ ඒ නිසා විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා මෙම සංශෝධනයේ තුලින් මෙම බලපත්‍ර නොමැතිව ගමන් කරන බස් රථ නැවත බලපත්‍ර ලබා දීලා වැඩ කටයුතු නීත්‍යානුකූල බවට පත් කරන්න විශේෂයෙන්ම අපේ මන්ත්‍රීතුමා කිව්වා කින්නියාපේ බස් නැවතුම් පල පිළිබඳව එය දැන් අලුත් වැඩියා කරලා අපි නවීකරණය කරලා තියෙනවා මේ දොරනවල ඒ පැතිවල තද උණ රෝගයක් පැතිරෙන යනවා ඒ නිසා අපිට කම්කරුවන් සොයා ගන්න අපහසුයි ඒ ප්‍රදේශයේ බිම කාපට් කෙරුවට පසුව අපි ළඟදීම එය විවෘත කරන්නත් විශේෂයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා
දැන් අවසන්
ඒ වගේම ඉෂාක් මන්ත්‍රීතුමා කිව්වා ඒ අනුරාධපුර ප්‍රදේශයේ බස් රථ අඩුවක් පිළිබඳව හැබැයි ලංකා ගමනාගමන මණ්ඩලයේ රජරට ප්‍රාදේශීය තමයි ගමනාගමන මණ්ඩල ප්‍රාදේශීය 12න් හොඳම ප්‍රාදේශීය බවට පත් වෙලා තියෙනවා. ලංකාවේම රජරට ප්‍රාදේශීය පළවෙනි ස්ථානට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම එතුමාගේ මේ ප්‍රකාශය මම ප්‍රතික්ෂේප කරනවා. නමුත් අපි පුළුවන් විදිහට සිසුසැරිය, ගැමිසැරිය, නිස්සැරිය හරහා පුද්ගල මේ ජාතික ගමනාගමන කමිටු සභාව හරහා මේ ප්‍රවාහන සේවය ජනතාවට හිතගාමී ප්‍රවාහන සේවයක් බවට පත් කරන්න අපි කටයුතු කරනවා.
එතුමා දැන් අවසන් කරනවා. හොඳයි. බොහොම ස්තුතියි. ජාතික ගමනාගමන කොමිෂන් සභාව සංශෝධන පනත් කිතුම්පත දේවනාර කිවීම සභාව එකකද
ඔව් එකගයි ආයි
කාර්ය සභාව අවස්ථාව ජාතික ගමනාගමන කොමිෂන් සභාව සංශෝධන පනත් කිතුම්පත පළවෙනි වගන්තිය සභාව එකකද
ආයි
දෙවන වගන්තිය
ආයි
තුන්වෙනි වගන්තිය
ආයි
ප්‍රඥප්ත වගන්තිය
ආයි
නාමය
ආයි
පාර්ලිමේන්තු වල රැස්වේ පනත් කෙටුම්පත කාරක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කරන බව දන්නු කැමැත්තෙමි. ගරු අමාත්‍යතුමා.
ඔව්. මෙම
තුන්වන කීම
සඳහන්පත් කර.
සභාව එකඟද?
ආයි.
ජාතික ගමනාගමන කොමිෂන් සභාව සංශෝධන පනත් කෙටුම්පත තුන්වෙනි වර කීවා සංශෝධන රහිතව සම්මත කරන බව දන්නු කැමැත්තෙමි.
ගරු සභාව හෙට 5/4/2017 දින පස්වර 1 දක්වා කල්තිපීතිය යෝජනා කරමි.
කල්තිපීමේ යෝජනාව ගරු නලින් ජයසිස මන්ත්‍රීතුමා. මේ අවස්ථාවේ ගරු ලකී ජයවර්ධන මන්ත්‍රීතුමා මූලාසනයට පැමිණෙනවා. ගර්මන්තුම කතා කරන්න.
ගරු මූලාසන අනුර මන්ත්‍රීතුමනි 2017 අප්‍රේල් 4 වන දින සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව. තම ජීවිතයේ තරුණ විය සහ මැදි විය කලාවේ උන්නතිය හා ජනතාවගේ රසවින්දනය වෙනුවෙන් කැප කළ ලාංකීය කලාකරුවන් බොහොමයකට තම සැඳෑ සමය ගත කිරීමට සිදු ඇත්තේ ඉතා දුක්ඛිත තත්ත්වයකය. මේ අතරින් සමහර කලාකරුවන් කුලී නිවෙස්වල ජීවත් වන අතර අවශ්‍ය සෞඛ්‍ය පහසුකම් ලබා ගැනීමට පවා නොහැකිව අසරණ තත්ත්වයකට අද වැටී සිටිති. විවිධ ආණ්ඩු මගින් කලාකරුවන්ගේ සුභසාධනය සඳහා විවිධ ක්‍රමවේද යෝජනා කළද ඒව අපේක්ෂිත මට්ටමට ප්‍රතිඵල ලැබී නොමැත. වියපත්වීම නිසා හෝ රෝගාබාධවලට ගොදුරීම නිසා හෝ හදිසි අනතුරට ලක්වීම නිසා අසරණ බවට පත්වන මෙම කලාකරුවන් උදෙසා විධිමත් සුභසාධන වැඩපිළිලක් ස්ථාපිත කළ යුතුයයි යෝජනා කර සිටිමි. ගරු මූලාසනරුව මන්ත්‍රීතුමනි, මේ යෝජනාව මේ ගරු සභාව හමුවේ තබන්නට මට බලපාන ලද විශේෂ කාරණාවක් තිබුණා. මේ තිබෙන්නේ 2016 දෙසැම්බර් මාසේ 21 වන දින ලක්බිම බදාදා සරසි අතිරේකයට පද්මිනී මාතරගේ නම් මාධ්‍ය වේදිනිය විසින් තබල් ලද සටහනක්. අපි රටේ 1970-80 දශකයේ ඉතාම ප්‍රවීණ ගීත රචකයෙක් හැටියට හිටපු හේමස්වේද අල්විස් සහ ප්‍රවීණ ගායිකා අයිරින්ද අල්විස් කියන කලාකරුවන් දෙපළ පිළිබඳව ඉතාම ශෝචනීය සටහනක් ඒ පත්තරේ ඉදිරිපත් කළ තිබුණා. මේ වාර්තාව දැම්මට පස්සේ මම ගියා මේ කලාකරුවන් දෙපළ රැඳිලා හිටපු පානදුර වලපල ප්‍රදේශයේ කුලී නිවසට. අයිරින්ද අල්විස් කියන ගායිකාව වසර 10ක් 12ක් තිස්සේ ඇයට වැළඳුණු රෝගාබාධ හේතුවෙන් ඔත්පලව එක්තැන්ව ඉන්නේ. ඇගේ සැමියා වන හේමස්වේද අල්විස් ඔවුන්ට ඒ ගෙදර රුපියල් 5000ක කුලිය ගෙවා ගන්නවත් වත්කමක් තිබුණේ නැහැ. ඒ නිවසට ජලවිදුලි පහසුකම් ලබා ගැනීමට, ඒ වගේම ඔවුන්ගේ සෞඛ්‍ය පහසුකම් සඳහා වෛද්‍ය ප්‍රතිකාර බෙහෙත් ටික ලබා ගන්නත් ඉතාම අමාරු තත්ත්වයක තමයි හිටියේ. ඉතින් මේක මම හිතන්නේ මේ කලාකරුවන් දෙපළ විතරක් මුහුණ දෙන තත්ත්වයක් නෙවෙයි. අපි බැලුවොත් එහෙම සතියකට දෙකකට වතාවක් මෙවැනි වයෝවෘද්ධ එක්කෝ රෝගාබාධවලට ලක්වෙච්ච, එහෙම නැත්නම් හදිසි අනතුරුවලට ලක්වෙච්ච කලාකරුවන් පිළිබඳව මෙවැනි ප්‍රවෘත්තීන් පළ වෙනවා. මම මේ ඔබට ඉදිරිපත් කරන්නේ 2017 අප්‍රේල් 2 වෙනිදා මව්බිම පුවත්පතේ පළ වූ වාර්තාවක්. චිත්‍රපට රූපගත කිරීමක් සඳහා වාරියපොළ හිරිපිටිය ගමට ගිහිලෙනකොට බයිසිකල් අනතුරකට මුහුණ පාපු කපිල සිගීරා කියන අපේ රංගන ශිල්පියා, ඔහු කියනවා දැන් ජාතික රෝහලේ ඔහු ඉන්නේ, ඔහුගේ කකුල 4-5 කැඩිලා ඒ සඳහා ශල්‍ය කර්මයක් කරලා රුපියල් 67,000ක් පමණ ඕන, ඒ මුදල හොයාගන්න එකත් අද කාලේ හරිම අමාරු වැඩක් කියලා. ඉතින් මෑත කාලේ අපි මෙවැනි ප්‍රවෘත්ති සෑහෙන රාශියකට ඇහුම්කන් දුන්නා. විමල් කුමාරත කොස්තා ප්‍රවීණ රංගන ශිල්පියා මේ යන වෙලාවේ ඔහු හිටපු අන්ත අසරණ තත්ත්වය පිළිබඳ අපි දැක්ක මාධ්‍ය වාර්තා කළ තිබෙනවා. ඊට කලින් ජේ ජයවර්ධන වැනි අය, මේ අදී නම් බොහොමයක් කියන්න පුළුවන්, ඔවුන් අවසන් හුස්ම හෙළුවේ ඉතාම දුක්ඛිත තත්ත්වයන් මැද. අද වුණත් මේ මාළඹේ ප්‍රදේශයේ ජීවත් වන දීඝ සෝමපාල වැනි අති දක්ෂ ටෙලි නාට්‍ය අධ්‍යක්ෂවරුන් චිත්‍ර ශිල්පීන් ඔවුන්ටත් මේ ඉරණමට ගොදුරු වෙන සිද්ධ වෙලා තිබෙනවා. මේ පිළිබඳව කතා බහ කරනකොට මේ ශේෂ්ත්‍රයේ නිරත වෙලා ඉන්න කෙනෙක් මට කිව්වේ දැන් මේ නිකවරටියේ ප්‍රවීණ රංගන ශිල්පියෙක් වන ඉන්ද්‍රජිත් නාවින්න මහතාත් මේ තත්ත්වයටම පත් වෙලා ඉන්නවා කියලා. ඉතින් මේ අය, මේ කලාකරුවන් තමන්ගේ ජීවිතයේ සැලකිතු කාලයක් අපේ සමාජයට යම් රසවින්දනයක් ලබා දීම සඳහා කටයුතු කරපු අය. කලාව කියලා කියන්නේ ගරු මූලාසනරට මන්ත්‍රීතුමනි, එය උදේ 9ට කන්තෝරුවට ඇවිල්ලා හවස 4ට ගෙදර ගිහිල්ලා ගෙදර වැඩක් කරගෙන ඉන්න පුළුවන් වර්ගයේ රැකියාවක් නෙවෙයි ඒක. ඒක ඇත්තටම ගත්තොත් එහෙම ජොබ් එකක් නෙවෙයි. මේ කලාකරුවන් වෙනත් රැකියාව නිරත වුණත් සමහර විට ඔවුන්ට තමන්ගේ ජීවිතේ පුරාම මේ කලාවත් එක්ක ගත කරන්න සිද්ධ වෙනවා. එහෙම නැත්නම් මේ අලුත් නිර්මාණ කරන්න ලැබෙන්නේ නැහැ. එය මනස වෙහෙසවන සහ ආධ්‍යාත්මික බැඳුණු කටයුත්තක්. තමන් මානසිකව සහ ආධ්‍යාත්මික ශක්තිමත් නොවි තව කෙනෙකුට ඒ භාවයන් දනවන්නට බෑ. ඉතින් එවැනි තත්ත්වයක් තිබෙද්දී අප වෙනුවෙන් දශක ගණනාවක් තිස්සේ තමන්ගේ හැකියාවන්, තමන්ගේ සහජ දක්ෂතාවයන්, තමන්ගේ නිපුණතාවයන් වැය කරපු මේ කලාකරුවන්ට තමන්ගේ ජීවිතයේ පශ්චාත් සමය ගත කරන්න සිද්ධ වෙලා තිබෙන්නේ මෙවැනි තත්ත්වයක. මම කිව්වා වගේම බොහෝ විට කුලී නිවාසවල ඒ නිවාසවල ජල බිල, වතුර බිල ගෙවා ගන්න බැරි තත්ත්වයක බොහෝ අයට වැළඳෙන රෝගාබාධ සඳහා අකණ්ඩව වෛද්‍ය ප්‍රතිකාර ගන්නට
අකණ්ඩව බේතය ටික සපයගන්න නොහැකි තත්ව එකයි පත්වෙන්. තින් ගරු මූලාසනට මන්ත්‍රීතුමනි මේකෙන් වෙන හානි විශේෂයෙන් මේ ඉරණමට ගොදුරලා තිබෙන්නේ. ඔබ දන්නවා හැත්තෑව අසුව දශකේ ගුවන් සංස්ථාවට හෝ රජයේ චිත්‍රපට සංස්ථාවට සම්බන්ධ වැඩ කරපු අයට. ඔවුන් එතන ඉවත්වනකොට මහලොක මුදලක් ලැබෙන්නේ ගුවන් සංස්ථාන විශ්‍රාමයට පුකුත් නෑ. ඒ වෙලාවේ මොක්කර මුදලක් ලැබුණා. ඒකෙන් තමයි ඔවුන් ඊට පස්සේ දරුවන්ට ජීවත් කරගෙන මොක්කර කරගෙන ජීවත් වෙන්නේ. එතනින් එහාට ඔවුන්ගේ ජීවිත පිළිබඳ කිසි වගකීමක් නෑ. සමාජයකට ඔවුන් එහෙම අතාරින්න බෑ. මොකද කලාකරුවන් කියන්නේ සමාජයේ එන නිෂ්පාදනයෙන් පෝෂණය ලැබිය යුතු අය. ඒ නිසා මේක වෙන ප්‍රශ්නේ තමයි මෙවැනි දක්ෂතාවයන් සහිත කලාකරුවන්ගේ දරුවන් මේ ශේෂ්ඨයට යොමු වෙන්නේ නැහැ. ඔවුන්ට යම් දක්ෂතාවයක් උරුම වෙනවා. ඔවුන් තමන්ගේ දෙමව්පියන් මේ කලාවේ නිරත වෙනවා දකිනවා. හැබැයි ඒ දෙමව්පියන් ගත කරන ජීවිතය දිහා බැලුවට පස්සේ ඔවුන් කවදාවත් මේ ශේෂ්ඨයට එන්නේ නැහැ. ඔවුන් තමන්ගේ දෙමව්පියන්ට වෛර කරන තැනකට පත් වෙන්න පුළුවන්. ඒ විතරක් නෙමෙයි. දැන් මේ වර්තමාන පරම්පරාවේ කලාකරුවන්ට ඔවුන්ට තමන්ගේ ජීවිතයේ සුරක්ෂිතතාවය වෙනුවෙන් මෙහෙම වයසට ගියාට පස්සේ මොකද්ද කරන්න කියලා දැන් කලාවට අමතර වෙනත් දේවල් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ නිසා කලා ශේෂ්ඨයට ඇවිල්ලා යම්කිසි නමක් හදාගත්තට පස්සේ එක්කෝ යම් ව්‍යාපාර කටයුතු නිරත වෙන්න, බියුටි සැලොන් එකක් දාගන්න, එහෙම නැත්නම් වෙනත් ව්‍යාපාරවල කොටස්කාරය බවට පත් වෙන්න, අඩු ගානේ ව්‍යාපාරවල සහකරු බවට පත් වෙන උන්ට සිද්ධ වෙලා තිබෙනවා. එහෙම නැත්නම් එහෙම තමන්ගේ අනාගත ජීවිතයේ සුරක්ෂිතභාවය සඳහා විවිධ අයථා මාර්ගමඟින් මුදල් උපයන්න උන්ට පෙළඹීමක් ඇති කළ තිබෙනවා. ඉතින් මේකේ විනාශ වෙන්නේ ඒ පුද්ගලයන් විතරක් නෙමෙයි, අපේ රටේ මේ පරම්පරාවට යම් කිසි ආකාරයක ආධ්‍යාත්මික පෝෂණයක් අරගෙන යන්න ඕන කලා ශේෂ්ත්‍රය තමයි මේ අභාවයට යමින් තිබෙන්නේ. එනිසා අපි යෝජනා කරන්නේ දැන් විවිධ ආණ්ඩු බලයට පත් වෙනකොට කලාකරුවන් වෙනුවෙන් විවිධ යෝජනා ක්‍රම ඉදිරිපත් කරනවා. නිවාස ව්‍යාපෘති, විශ්‍රාම වැටුප්, සෞඛ්‍ය රක්ෂණ ක්‍රම, විවිධාකාර දේවල්. නමුත් මම හිතනවා තවමත් අපට බැරි වෙලා තිබෙනවා අපේ රටේ ඉන්න කලාකරුවන් පිළිබඳව යම් දත්තගුණ කිරීමකත් කරන්න. කවුරු හැවුවොත් එහෙම ඒක ගුවන් සංස්ථාවේ කොටසක් තියෙයි, ටවර් හෝල්ඩ්ගේ කොටසක් තියෙයි, රූපන් සංස්ථාවේ කොටසක් තියෙයි, ෆිල්ම් කෝපරේෂන්ගේ තව කොටසක් තියෙයි. මේ ආදී තැන් තැන් වල විසිරලා තිබෙන්නේ. හරියට හැවුවොත් එහෙම මේ කලාකරුවන් කොහෙද ඉන්නේ කියලාත් අපිට හොයාගන්න බෑ. හැබැයි අපේ රටේ තිබෙනවා සාමාන්‍යයෙන් ගත්තොත් එහෙම මේ රාජ්‍ය පරිපාලනයේ ඉතාම හොඳ යාන්ත්‍රණයක් තිබෙනවා මේ අය පිළිබඳව තොරතුරු එකතු කරගන්න. ග්‍රාමසේවල නිලධාරින් ඉන්නවා, සංස්කෘතික නිලධාරින් ඉන්නවා, හැම ගමකටම කෙනෙක් ඉන්නවා, හැම ප්‍රාදේශීය කාර්යාලයකට කෙනෙක් ඉන්නවා. මේ හරහා මේ පිළිබඳව දත්ත හොයා ගන්න පුළුවන්. ඒ වගේම තමයි මේ කලාකරුවන්ගේ මම දන්න හැටියට කරු ඇමතුමනේ විශ්‍රාම වැටුප ලබා ඔබතුමාලා යෝජනා කරලා තිබුණා. නමුත් ඒ විශ්‍රාම වැටුප කොච්චර පොඩි ප්‍රමාණයක්ද සහ ඒ විශ්‍රාම වැටුප ලබා ගන්න ඕන කොච්චර දුක් විඳින්න ඕනද මේ වයස 70 80 කියපු කලාකරුවන්ට? ඔබ දන්නේ ජාති චිත්‍ර සංස්ථාවට ඇවිල්ලා ගන්න ඕන කියලා තමයි. නමුත් එහෙමනම් එහෙම ඒක ඉතාම අමාරු වැඩක්. ඊළඟට එසම මේ ඊළඟ කාරණේ තමයි මේ අයට මේ විශ්‍රාම වැටුපෙන් ප්‍රමණක් මේ අවශ්‍යතාවන් පිරිමසා ගන්න බෑ. ඒ වගේම මේ අය අන්ත අසරණ තත්ත්වයට පත් වෙලා අවසන් හුස්ම ගොඩ පෙළ හෙලන්න ඉන්න වෙලාවේ රූපවාහිනී කැමරා අටවගෙන ගිහිල්ලා රුපියල් 10,000ක් දුන්න නඩක් වෙන්නේ නෑ. ඒ වෙනුවට මේ අයගේ සෞඛ්‍ය තත්ත්වය පිළිබඳ සොයා බලන, ඔවුන්ට තමන්ගේ වෛද්‍ය ප්‍රතිකාර ගැනීම සඳහා පහසුකම් සලසන, ඒ වගේම ඔවුන්ගේ අනාගත ජීවිතය පිළිබඳ ආරක්ෂාවක් සහතික කරන, ඔවුන්ගේ ඉඳුම් හිටුම් පිළිබඳ සලකා බලන, ඔවුන්ගේ පෝෂණය පිළිබඳව අවධානය යොමු කරන වැඩපිළිවෙළකට ඕන. එහෙම නැත්නම් එහෙම කිසිදු කෙනෙක් මේ කලාශේෂ්ත්‍රේ එන්නේ නැහැ. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට තේරෙනවා ඇති තමන්ගේ ජීවිතය පිළිබඳව, තමන්ගේ අනාගත ජීවිතය පිළිබඳව යම් තක්සේරුවක් සුරක්ෂිතභාවයක් එයත් නැත්නම් කිසිදු කෙනෙක් ස්වේච්ඡාවෙන් මේ ශේෂ්ත්‍රේ යොමු වෙන්නේ නැහැ. මේ අපි කතා අද සමහර මේ පුවත්පත්වල යන්නේ රට දන්න ගායක ගායිකාවන් පිළිබඳව, නළු නිළියන් පිළිබඳව. නමුත් මේ කලාශේෂ්ත්‍රයේ ඔවුන්ට පිටපසින් ඉන්න මේ කලාව පවත්වා ගන්න කටයුතු කරන, අපි තම මේ සිනමා ශාලාවල වැඩ කරන, එහෙම නැත්නම් කැමරා ශිල්පීන්, කාර්මික ශිල්පීන්, මේ ආදී විශාල ප්‍රමාණයක් ඔවුන්ට වෙන ඉරණම් පිළිබඳව අපි කිසිදු කතා බහක් නැහැ. ඒ වෙනුවට අඩු ධර්මයේ අපි කියන්නේ මෙන්න මේ සියල්ල. මොකද ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ මේ කලාකරුවන් කියලා ලක්ෂ ගණන් නැහැ. මේ ඉන්නේ තාම සීමිත ප්‍රමාණයක්. ඒ සීමිත ප්‍රමාණයත් අපට රැකබලා ගන්න බැරි නම් අපි මොන මිනිස්සුද? තමන්ගේ ජීවිත කාලයක් පුරා මේ සමාජයක් ආනන්දයට අරගෙන යන්න, ආනන්දේ ප්‍රඥාවට අරගෙන යන්න, තමන් වෙහෙස වෙන ඒ උදවිය වෙනුවෙන් මීට වඩා වැඩි වගකීමක් අපේ අමාත්‍යංශ වලට තිබෙනවා. දැන් අමාත්‍යංශ කීපයක් අරතේ මේ කලාකරුවන් පිළිබඳ අවධානය යොමු කරන්න බාර දීලා තිබෙනවා. ඔබතුමාලා නවත්තලා තිබුණු ජනාධිපති සිනමා සම්මානවල පටන් ගත්ත හොඳයි. ඔබතුමාලා සරසවි සම්මානවල පටන් ගත්ත හොඳයි. හැබැයි ඒ සම්මාන දීමෙන් ප්‍රමණක් කෙනෙකුගේ ජීවිතේ නගා සිටවන්න බෑ. උන්ට සම්මානේ ගිහිල්ලා දැන් මේ මම යනකොට මේ පානදුර වලපලිය අයිරින් දල්ලිස් හේමසුයි දල්ලිස් කලාකරුවන් දෙපළේ ගෙදරට යනකොට උන්ට දීපු සම්මාන ගොඩක් තිබුණා. ඒ සම්මාන තියාගෙන ඉන්නවා. හැබැයි සම්මානෙන් කන්න බොන්න බෙහෙත් ටික ගන්න ගෙදර කුලිය ගෙවා ගන්න විදුලි බිල ජල බිල ගෙවා ගන්න හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. එසයි අපි කියන්නේ මේ අය වෙනුවෙන් සලකා බලනද විශේෂ වැඩපිළිවෙලක් ඕනා. ඒ අය වෙන විශේෂ අවධානයක් ඕනා. එහෙම නැත්නම් එහෙම මේ කලාකරුවන්ගෙන් පස්සේ අපට මෙවැනි නිර්මාණ මේ ජනතාවට රසවින්දනය ලබා දෙන නිර්මාණ කරන්නට පිරිසක් නැතු යාවි. ඒ පිළිබඳව සභාවේ විශේෂ අවධානය යොමු කරමින් මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා.
ස්තුතියි ගරු තිලකරාජ් මන්තුමා යෝජනා ස්ථිර කරන්න.
ගෞරව සභික தலைமைதாங்க உறுப்பினர்களே, கலைஞர்களினதும் எழுத்தாளர்களினதும் அந்திம நாட்களில் அவர்களுக்கு போதுமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், வீடமைப்பு மற்றும் நலன்புரி விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் முன்வைத்திருக்கும் இந்த யோசனையை நான் ஆமோதிக்கிறேன். நான் நினைக்கிற அளவுக்கு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அளவில் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே தேசிய சாகித்ய விழா நடைபெற்ற அந்த நாளில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்புக்குமார் திசாநாயக் அவர்கள் இதுபோன்ற ஒரு நீண்ட பிரேரணையை முன்வைத்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த பிரேரணையிலும் நான் கலந்து கொண்டு இந்த கலைஞர்கள் தொடர்பாக சில விடயங்களை பேசியிருந்தேன். காரணம், நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் இன்றும் கூட ஒரு கலைஞனாக எழுத்தாளனாக கவிஞனாக அந்த துறையிலே இருக்கின்றவன் என்ற வகையிலும் அந்த துறையில் எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிற பல எழுத்தாளர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் அவர்களது வாழ்விலே அன்றாடம் அனுபவிக்கும் துன்பங்களை நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலும் இன்றைய நாளில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த கலைஞர்களினும் எழுத்தாளர்களினதும் குரலாக இந்த பாராளுமன்றத்திலே சில கருத்துக்களை பதிவு செய்வது பொருத்தமானதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டுமல்ல, எனது கிராமத்திலிருந்து இதே பாராளுமன்றத்தில் 1947 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மக்கள் கவிமணி என பெயர் பெற்ற சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல படைப்புகளை தந்து பெயர் பெற்றவர். அவர் எழுதிய ஆக்கங்களில் பிரதானமான ஒன்று, அதன் பெயரே இன்ற பிரேரணைக்கு பொருத்தமானதாக இருக்கும் என நினைக்கிறேன், வீடற்றவன். வீடற்றவன் என்ற பெயரிலேயே அவர் ஒரு நாவலை படைத்திருந்தார். அதில் வீடற்ற ஒருவரின் மனநிலை அவனது வாழ்க்கை எவ்வாறானதாக இருக்கும் என்பது தொடர்பாக பதிவு பெற்றிருந்தது. ஆனால் இன்று அரசியல் அவையிலே அத்தகைய கலைஞர்களுக்கு நாங்கள் வீடமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களது அந்திம காலத்திலே அவர்களது நலன்புரி விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என பிரேரணை முன்வைக்கின்ற இதே கட்டத்தில்தான் அத்தகைய பெருங்கவிஞரின் வீடு அரசாங்கத்தின் உடைமை என 20 வருடங்களுக்கு முன்பு சூறையாடப்பட்ட சம்பவத்தையும் நான் இந்த சபையிலே பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். அவர் வாழ்ந்த வீட்டினை அரசாங்கத்திற்குரிய வீடு என அவர் மறைந்த பின்னர் மீண்டும் ஃபிஸ்கால் அதிகாரிகள் வந்து அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்று வேறு நபர்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதேபோல் அவரது பரம்பரையிலே வந்த அவரது மருமகனான சிஎஸ் காந்தி எனும் பத்திரிகையாளர் இறுதி நாள் வரை ஆரம்பத்தில் வீரகேசரி பத்திரிகையிலும் இறுதி நாட்களில் சுடரொளி பத்திரிகையிலையும் வேலை செய்த அவர் புற்றுநோய்க்கு உள்ளாகி 80 வயதுகளிலும் வேலை செய்தே பத்திரிகை காரியாலயத்தில் வேலை செய்தே தனது மருந்துக்காகவும் அன்றாடம் உழைத்து கொண்டிருந்த நிலையில் மரணமடைந்து இங்கே மகரகமையில் வைத்தியசாலையில் இருந்தவாறு அடுத்த பக்கத்துக்கு எடுத்து சென்று அவர் அங்கே தகனம் செய்யப்பட்டதை நாங்கள் நேரடியாக கண்டோம். நேரடியாக அந்த இறுதிச்சடங்கிலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனுபவம் இருக்கிறது. எனவே இத்தகைய துன்பகரமான வாழ்க்கையை பின்னாளில் அனுபவிக்கக்கூடியவர்களை தான் வாழும் நாட்களில் நாங்கள் கலைஞர்கள் கொண்டாடுகின்றோம். அவரது நூல்களில் இருந்து எடுத்து கல்வி அமைச்சின் பாடவிதான புத்தகங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். அவர்களது கவிதைகளை, அவர்களது சிறுகதைகளை, அவரது கருத்துக்களை, அவர்களை அவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாங்கள் அவர் அந்த விடயங்களை எழுதும், அந்த கருத்துக்களை பதிவு செய்யும், அந்த அவர்களது அறிவினை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற, இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் பின்னாளில் பார்ப்பதற்கு, அவர்களை கௌரவிப்பதற்கு போதுமான ஏற்பாடுகளை நாங்கள் அரசாங்கம் என்கின்ற வகையில் செய்து வைக்கவில்லை என்பதைத்தான் இன்றைய பிரேரணை காட்டுகின்றது. சாகித்ய ரத்னா விருது பெற்ற மலை எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் இது குறித்தே ஒரு கதையை எழுதியிருக்கிறார். வேடிக்கை மனிதர்கள் அல்ல இந்த கலைஞர்கள் என்போர், வேடிக்கை மனிதர்கள் அல்ல அவர்கள். வேஷமிடுவது, அவர்கள் நாடகம் நடிப்பது மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை கண்ணாடி பிம்பங்களாக, பிரதிபிம்பங்களாக அவர்கள் சமூகத்திற்கு முன்னே வைக்கிறார்கள். அத்தகைய நேரத்தில் நாங்கள் அவர்கள் எங்களை மகிழ்ச்சி ஊட்டுகின்றவர்களாக மாத்திரம் பாவித்துவிட்டு அவர்களை எந்த ஒரு மட்டத்திலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்கின்ற செய்தியைத்தான் எமது பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே முன்வைத்திருக்கிறார். எனவே அவர் உரையிலே குறிப்பிட்டது போல இந்த நாட்டில் கலைஞர்கள், எழுத்தாளர்கள் என்போர் பாரிய அளவில் லட்சக்கணக்கானவர்கள் இல்லை, எண்ணிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு கிராம சேவகர் மட்டத்திலும் பிரதேச செயலக மட்டத்திலும் நாங்கள் அவர்களை எண்ணி கணக்கெடுத்து விட முடியும். அவர்களை ஒரு தரவுத்தளத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் அரசாங்கம் என்கின்ற வகையில் இருக்கின்றது என கூறிக்கொண்டு, அமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே கூட நான் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். வருடந்தோறும் சாகித்ய விருதுகள் வழங்கப்படுகிறது. அப்போது இறுதி தேர்வுக்காக 3 கலைஞர்களை நீங்கள் தெரிவு செய்கிறார்கள் இந்த குழுவினர்கள். 3 ஒருவருக்குத்தான் பரிசு வழங்கப்படுகிறது, மேடைக்கு அழைக்கப்படுகிறது. மற்றைய 2 ஏற்கனவே தேர்வுக்கு உள்ளாகாதவர்கள் எந்த மட்டத்தில் வைக்கப்படுகிறார்களோ அதே மட்டத்தில் தான் வைக்கப்படுகிறார்கள். ஆனால் இத்தகைய விழாக்கள் கொழும்பிலோ அல்லது பெருநகரங்களிலோ வைக்கப்படுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்தும், காலியிலிருந்தும், நுவரலியாவிலிருந்தும், பதுளையிலிருந்தும் குடும்பத்தோடு தங்களுக்கு அழைப்புதல் கிடைக்கப்பெற்ற காரணத்தினால் தாங்களுக்கும் அந்த பரிசு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற ஏனைய 2 எழுத்தாளர்களும் கலைஞர்களும் அங்கே எவ்வித கொடுப்பனவுகளும் இன்றி வெறும் கையோடு திரும்பி செல்லுகின்ற, மறுபுறத்தில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு அவமானப்பட்ட நிலையில் அந்த மண்டபத்தில் நின்று வெளியே செல்லுகின்ற அவலம் இருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்களை நான் தனிப்பட்ட முறையிலும் கூட உங்களிடத்தில் கலந்தாலோசித்திருக்கிறேன். அவ்வாறு தேசிய சாகித்ய பரிசுகளுக்கு 3 அழைக்கப்படும் இடத்து, அல்லது 3 அழைக்கப்படாமலே இறுதி தேர்வுக்கு தெரிவு செய்யப்பட்டவர் அங்கே ஏற்கனவே பெயர் அறிவிக்கப்பட்டு விட்டால் ஏனையவர்கள் வந்தாலும் இந்த எதிர்பார்ப்புடன் வரமாட்டார்கள், தங்களுக்கு பரிசு கிடைக்கப் போகின்றது என. எனவே நீங்கள் 3 ஒரு த்ரில்லிங், இதில் ஒரு த்ரில்லிங் காட்டப்படுகிறது. அப்படியான ஒன்று அல்ல, இதில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விடயம், பலருக்கும் தெரிந்த விடயம். இது ஒரு ஒரு மக்களுக்கு த்ரில்லிங் காட்டுவதற்கோ அல்லது கலைஞர்களுக்கு த்ரில்லிங் காட்டுவதற்காகவோ 3 அழைத்து இதில் யார் வெற்றி பெற்றவர் என்பதை அறிவிப்பதற்கு போன்ற ஒரு போட்டியை நடாத்தி இந்த சிக்கலுக்குள், பல்வேறு சிக்கல்களுக்குள் வாழ்ந்து வருகின்ற இந்த கலைஞர்களை அகௌரவப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டு, முடியுமாயின் 1வது பரிசு ஒரு தொகை வழங்கப்படுகிற அதே சந்தர்ப்பத்தில் தெரிவுக்குள்ளாகும் ஏனைய 2 நூல்களுக்கும், 2 எழுத்தாளர்களுக்கும் ஒரு சிறுதொகை பரிசையும் சான்றிதழ்களையும் வழங்கி, 1வது இடத்தினை தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு அந்த விருதினையும் வழங்கி கௌரவிக்கின்ற பொழுது அங்கே அந்த 3 கௌரவிக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும். அல்லது அப்படி செய்வதில் சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் தனியே இறுதி தேர்வுக்கு உள்ளான அந்த குறிப்பிட்ட எழுத்தாளரை மாத்திரம் அறிவித்து அவரை மாத்திரம் மேடைக்கு வழங்குவதும், மேடைக்கு அழைத்து அந்த விருதினை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இறுதியாக தெரிவாகும் அந்த 3 நூல்களுக்குமே, அந்த 3 கலைஞர்களுமே ஓரளவு மேடைக்கு அழைத்து அவர்களை கௌரவித்து சிறுதொகையான அவர்களுக்கு பரிசுகளை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு முறையை அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். எமது பாராளுமன்ற உறுப்பினர் முன்மொழிவு செய்தது போல எதிர்காலத்தில் பயனுள்ளதக்கதாக கலைஞர்களின் தரவுத்தளத்தை உருவாக்கி அவர்களுக்கான தனியான வீடமைப்பு திட்டத்தை, ஏற்கனவே பத்திரமுல்லையில் அத்தகைய ஒரு வீடமைப்பு திட்டம் ஊடகவியலாளருக்கு அமைக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும், அதுபோன்ற ஒரு திட்டத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் ஆலோசனைகளை மாத்திரம் செய்து கொண்டிருக்காமல் நடைமுறை சாத்தியமான திட்டம் ஒன்றுக்கு வழிவகுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, பிரேரணை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாய்ப்பளித்த தலைமைதாங்க உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you. I wish to announce to that this house cordially welcome the delegation from the German Parliament led by His Excellency Professor Dr. Norbert Lammert, now present at the Speaker Gallery.